வணக்கம்.
வணக்கம்.
குட் மார்னிங். I am pleased to be here with you all this wonderful morning time. As the last day of our ministry here in Tamil Nadu, we want to bless you with some good teachings from God's Word. The topic that I have been given is to speak about God's plan for the church. So if you want to take down some notes, I will give you some references as well. I am sure it is going to be a blessing for you. The church has been at the very heart of God's purpose for humankind. The church goes by the Greek name called Ecclesia, which means called out people.
சபை என்பது கிரேக்க மொழியில் எக்லேசியா என்று சொல்லப்படுகிறது. எக்லேசியா என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
The church is consisting of the people of God who have accepted Christ and have joined Christ in the waters of baptism.
சபை என்பது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மக்கள் கூட்டம்.
1 John chapter 3 verse 1 says that behold we are the children of God.
1 யோவான் 3 ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
As the children of God we cooperatively constitute the church.
தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒன்றாக இணைந்து நம்ம ஒரு கூட்டுறவாக நம்ம ஒரு சபையை நம்ம ஸ்தாபித்திருக்கிறோம்.
One of the things that we should note that Jesus Christ is the head of the church.
ஒரு காரியம் நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சபைக்கு தலைவராக இருக்கிறார்.
In Colossians chapter 1 verse 18 that is what it speaks about.
கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Due to the lack of time I'm not going to ask you to read all the reference points.
நேரம் அதிகமாக இல்லாதபடினாலே எல்லா குறிப்புகளையும் நான் வாசிக்க
But I want you to check those references and make sure that we are speaking the right thing here.
நீங்க நான் சொல்லுகிற குறிப்புகளை நீங்க சரி பார்த்து நான் சொல்லுவது சரிதான என்று நீங்கள் அதை நீங்க பார்க்க ஆசைப்படுகிறேன்.
So not only Jesus Christ is the head of the church, he is the cornerstone of the church as well.
இயேசு கிறிஸ்து சபைக்கு தலைவர் மட்டுமல்ல அவர் சபையினுடைய மூலைக்கல்லாக இருக்கிறார்.
In Psalms 118 and verse 22
சங்கீதம் 118
It speaks prophetically about Jesus Christ being the chief cornerstone of the church.
அதிலே இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்கு மூலைக்கல்லாக இருப்பார் என்பதை தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
It speaks about the stone which the builders rejected has become the chief cornerstone.
கட்டிடம் கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிட்டு சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
And that has been re-emphasized when you look to Ephesians chapter 2 and verse number 20.
அதே வார்த்தையை நீங்கள் எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில் திரும்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
So Christ is not only the head of the church.
இயேசு கிறிஸ்துவானவர் சபைக்கு தலையாக மட்டுமல்ல.
But he is also the chief cornerstone of the church.
அவர் சபைக்கு பிரதானமான மூளைக்கல்லாக இருக்கிறார்.
The church belongs to Jesus Christ.
சபையானது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது.
We address church by different names of denominations.
நம்ம சபையிலே பலவிதமான ஸ்தாபனங்களோடு பலவிதமான பெயரோடு நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறோம்.
We say there is a church of God church, there is an assemblies of God church, there is a Baptist church, there is a Presbyterian church. We call church by different names.
நம்ம சபையிலே பலவிதமான பெயர்களை சொல்லி நம்ம அழைத்துக் கொண்டிருக்கிறோம்.
We also address some churches by the name of the pastors.
நம்ம சில சபையிலே பாஸ்டரோட பெயரை சொல்லி கூட நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
We may say this is Pastor Richard's church and when we address the church that he is leading.
ஒருவேளை என்னுடைய சபை பத்தி சொல்லும்பொழுது சபையின் பேரை சொல்லாம ரிச்சர்ட் பாஸ்டரோட சபை கூட நம்ம சொல்லிட்டிருக்கோம்.
But in reality the church does not belong to a pastor or anybody within the church.
ஆனால் உண்மை என்னவென்றால் எந்த ஒரு பாஸ்டருக்கோ எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கோ சபையானது சொந்தமானதல்ல.
The church belongs to Jesus Christ.
சபையானது இயேசு கிறிஸ்து மட்டுமே சொந்தமானது.
And the church has been built with Jesus Christ as the foundation.
இயேசு கிறிஸ்துவை அஸ்திவாரமாக கொண்டு தான் சபையானது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.
If you read 1 Peter chapter 2
ஒன்று பேதுரு 2 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா
verses 4 to 9
நான்காம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது
again I don't want us to read the references.
நான் திரும்ப எல்லா வசனங்களையும் வாசிக்க
But your pastors, you need to take those references and check it out what it says about Jesus Christ is the foundation on which the church is being built.
So
the reference I mentioned was 1 Peter chapter 2 verses 4 to 9. Okay, now let me give you a reference that you can all read, and let's read in Tamil. Matthew chapter 16 verse
18.
Jesus made a declaration to his disciples. And the declaration that Jesus made was very conclusive. There is no ifs and buts about it. Can we read Matthew 16 verse 18?
மத்தேயு 16 ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
Jesus said that I will build my church and the gates of hell shall not prevail upon it.
அவர் இதை சொல்லியிருக்கிறார், நான் சபையை என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
There are two three things that you should emphasize there.
அதுல ரெண்டு மூணு காரியங்களை நீங்க ரொம்ப உற்று பார்க்க வேண்டியதா இருக்கு.
One, Jesus is building his church.
முதலாவது இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை கட்டுகிறார்.
He spoke this word about 2000 years ago.
இந்த வார்த்தையை 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் பேசினார்.
There has been many attacks on the church to bring it down.
இந்த சபை அழிப்பதற்காக அநேக தாக்குதல்கள் வந்தது.
The gates of hell has lashed against the doors of the church to bring it down.
சபையினுடைய வாசல்களை தகர்த்து சபை அழிக்கும்படிக்காக பாதாளத்தினுடைய சக்திகள் அதிகமாக போராடினது.
But the promise from Jesus is like this.
ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த வாக்குத்தத்தம் என்னவென்று பார்த்தால்,
that the gates of hell, even if they lash out, they will not prevail against the church. So Jesus has started building the church. And today also he is building the church. The church had the inception on the day of Pentecost. So the first century church is a church that we can use as a model for understanding what a church is going to be like.
ஆதி திருச்சபையானது ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்ற கட்டளைகளை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் மூலமாக பெற்றுக்கொண்டது.
So if we understand what the first century church looked like, we can also understand how we should look like in our churches today.
முதலாவது நூற்றாண்டு சபைக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது, அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம உற்று நோக்கினோம்னா, இப்போ நம்ம நடத்தி கொடுக்கிற சபைகளை நம்ம சரியான விதத்தில் நம்மளால கட்டிக்கொள்ள முடியும்.
Can we turn our Bibles to the book of Acts chapter 2?
நம்ம அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம்
and we will look from verses 42 to 47. I'm not again going to ask you to read through the verses, but I'm going to give you some pointers that you can write down and understand that this was how the first century church looked like.
இந்த வேதபதியில் இருக்கிற சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் புரிந்து கொண்டு முதலாவது ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அதை பார்க்க முடிய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
In verse number 42, in my Bible, the New King James Version, it reads like this. We are speaking about the first century church. It says they continued steadfastly in the apostles' doctrine. Number one, it was a learning church. The people devoted themselves to the doctrine of the apostles. What is the doctrine of the apostles that they are talking about? We have the doctrine of the apostles in the form of the New Testament today with us. Along with the four gospels and the historical accounts of Acts, we have various letters and the book of prophecy for our doctrinal basis. So, as a church, church, number one, we should learn, or we should learn the doctrines of the apostles, which is the teachings that are given in the New Testament. We should continue on the apostles' doctrines every day. At those days, the Holy Spirit enabled the people to submit to the word of God that was given by the apostles. Today, we have people to teach you from God's word. So the first thing is that it was a learning church. Number two, it was a caring church. When you read verse number 44 and 45, it speaks that they had all things in common. They also sold their goods and possessions, and they divided it for those who were in need. So the people loved and cared for one another. It goes by the Greek word called koinonia. They shared what they had with one another. They divided the wealth among to those who needed it. The people were willing to be able to share willingly and joyfully to other Christians also. So the second thing that we see in the first century church, it was a caring church. The third was that it was a worshipping church. If you read verse number 46 and 47, it speaks that they were breaking bread from house to house. They were worshipping God through breaking of bread, which speaks about the communion that we have these days. And that is how they worship God. And they worshipped in different houses. They were joyful in their worship. It's written that they ate their food with gladness and simplicity of heart. Verse number 47 says they were praising God. So they worship God as well in the church. So we also need to worship God with breaking of bread, with giving, and with praising the name of the Lord. But fourth and the most important is what I want to mention this morning time. It was an evangelizing church. Verse number 47 ends that the Lord added to the church daily those who were being saved. Some of the words that you need to underline in that verse is, God was the one who added up people to the church. Number two, it was happening on a daily basis. And those people who are being saved, they were added to the church. Today, the church exists to fulfill the Great Commission. Matthew chapter 28 verses 19 and 20 speaks to us about the Great Commission. What it tells us that we need to reach people with the gospel. We need to make them disciples of Jesus Christ. We need to baptize them in the name of the Father, the Son, and the Holy Spirit. And we need to teach them the commands of Jesus. This is what the church is existing for today. We need to fulfill the Great Commission. And the Great Commission is a fulfillment of the great promise that God gave to Abraham many years ago. In Genesis chapter 12 and verse 3, God told Abraham that through you all the nations of the earth will be blessed. The last part of verse number 3 in Genesis chapter 12. The Great Commission is a fulfillment of the Abrahamic promise that God gave at that time. And to fulfill the Great Commission, Jesus gave both authority and power to the church. In Matthew 28 verse 18, Jesus said, "All authority is given unto me. So therefore go and make disciples." In Acts chapter 1 verse 8, Jesus speaks about giving the power to the people in the church. So we have both the authority and the power to spread the good news to other people. So the principal role of the church is to reach others with the gospel of Jesus Christ. Now we need to understand the purpose of the fivefold leadership in the church. In Ephesians chapter 4 verse 11 to 13, it says Jesus Christ himself gave some to be apostles, prophets, evangelists, pastors and teachers. This was to fulfill the great commission that he had given before. The apostles were sent to a particular place to reach people for Christ. The prophets were those who declared God's word through visions and dreams and revelations. The evangelists were those who reached the lost with the gospel. The pastors were those who would shepherd the church so that the church would fulfill the Great Commission. And the teachers were those who taught the commandments of Jesus that the church would fulfill the Great Commission. So the fivefold ministries were meant to direct the people to fulfill God's plan for the church, that is evangelize the lost people for God. Now let me also speak to you about the purpose of the Holy Spirit in the church. On the day of Pentecost, when the Holy Spirit was poured upon the church, there was one outcome of what happened at that day. 3,000 people came to know the gospel and they were saved on that day. The Holy Spirit is used used to attract non-believers to the church. So I am telling you that the major role of the church is to fulfill the Great Commission.
சபையினுடைய பிரதான நோக்கம் அவர் பிரதான அவருடைய காரியம் சொல்லி பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிப்பதற்கு.
There are signs, wonders and miracles that happens.
அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கிறது.
They are to attract people to the Lord.
எதற்கென்றால் ஆண்டவருக்கு நேராக மக்களை இழுப்பதற்கு.
It is not to lift somebody up.
அது யாரோ ஒரு தனிநபரை உயர்த்துவதற்காக.
But it is to lift up the name of Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக.
So that God gets the glory at the end of the day.
அந்த நாளில் அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள்.
The church is also supposed to pray for great things to happen.
சபையானது இப்படிப்பட்ட அநேக அற்புதங்கள் அடையாளம் நடப்பதற்கு ஜெபிக்க வேண்டும்.
As a church we need to pray for boldness that we can preach the gospel.
சபையானது தைரியத்தோடு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஜெபிக்க வேண்டும்.
In Acts chapter 4 verse
29,
the disciples prayed for boldness that they can preach the gospel.
அவருடைய சீஷர்கள் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிப்பதற்கு ஜெபிக்கிறார்கள்.
In verse number 30,
30வது வசனத்தில்,
they prayed that healings may be done in the name of Jesus.
அற்புதங்கள் சுகமாக்கும் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள்.
So prayer is an important ingredient of the church as well.
என்பது சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது.
And what we need to pray for,
நாம எதற்காக நாம ஜெபிக்க வேண்டும் சொல்லி பார்த்தோம்.
I am okay with praying for individual needs of believers.
ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய தேவைக்காக ஜெபிப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
But as a church we need to pray that the gospel may be preached to all people.
But ஆனால் சபையானது ஒட்டுமொத்த சபையானது சுவிசேஷத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம்.
We need to pray that God will give us the boldness.
ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும்.
Finally, we also encounter persecution in the church.
கடைசியாக சபையில உபத்திரவங்களுக்காகவும் நாம ஜெபிக்க வேண்டும்.
God will allow persecution to happen in the church.
சபையில உபத்திரவங்கள் வருவதற்கு தேவன் அனுமதிப்பார்.
That is not to bring the church down.
அது சபையை அழிப்பதற்காக அல்ல.
But it is to fulfill the plan of God in our times.
அது ஆண்டவருடைய திட்டத்தை அவருடைய நேரத்திலே நிறைவேற்றுவதற்காக இருக்கும்.
I want to make one point and move forward here.
நான் ஒரு காரியத்தை சொல்லி மேலாக போக ஆசைப்படுகிறேன்.
In Acts chapter 1 verse 8,
அப்போஸ்தல ஒன்றாம் அதிகாரம்,
God wanted the disciples to be witnesses of the gospel.
சீஷர்கள் அந்த சுவிசேஷத்திற்கு சாட்சியாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்.
They said you will start in Jerusalem and Judea and Samaria and unto the uttermost part of the world.
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Could somebody please close the door? That had to be fulfilled, but the people were not going out of Jerusalem.
அதனால அந்த காரியம் அங்க நடைபெறும் வரைக்கும் அவங்க எருசலேம் விட்டு வெளியே போக வேண்டாம்னு சொல்லியிருந்தது.
Everybody was in Jerusalem.
எல்லாரும் எருசலேமே காத்திருந்தாங்க.
Just like here, everybody like to be in cities and nobody wants to go to the rural villages and the forest area and the where nothing much is being seen.
நம்முடைய பட்டணத்துல பார்ப்பது போல எல்லாரும் பட்டணத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கோம். யாரும் கிராமங்களுக்கோ அதிக தூரமா இருக்கிற மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கோ நம்ம போகாமல் இருக்கிறோம்.
So in order to do that,
நம்ம அப்படி செய்ய வேண்டும் என்றால்,
what God did that he allowed persecution to happen in the church.
அப்படி செய்ய அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் சபையில சில உபத்திரவங்களை கொடுக்கிறார்.
I want you to pay attention here. Many times we have distractions so that Satan does not allow you to hear God's word.
கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு பிசாசன் பலவிதமான என்ன சிதறல்களை கொடுப்பான்.
He will use whatever method so that you don't hear God's word.
என்ன நடந்தாலும் கர்த்தருடைய நீங்க என்ன செஞ்சாலும் அவன் பிரச்சனை பண்ண மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை கேட்க.
But what I'm telling you is very important as for the word of God.
நான் சொல்றது மிக முக்கியமான ஒரு காரியம்.
So when the disciples were not willing to leave Jerusalem,
அவர்கள் எருசலேமை விட்டு வெளியே போக அவங்க ஆசை இல்லாத இருந்த பொழுது,
God allowed persecution in the church.
ஆண்டவர் சபையிலே உபத்திரவத்தை கொண்டு வந்தார்.
Can you turn to Acts chapter 8 verse 1?
அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே,
and that is the place where they had to go out out of Jerusalem because of the persecution.
அந்த இடத்துல தான் அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக அந்த சீஷர்கள் சிதறி எல்லா பகுதிகளுக்கும் போகிறார்கள்.
Can you please read that verse?
அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவனை கொலை செய்ததற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள்.
Look, Acts 1:8 is actually getting fulfilled in Acts 8:1. You just reverse the numbers there.
அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் 8 அதிகாரம் 1 வசனத்திலே பிரதிபலிக்கிறது.
And it happened only because God allows persecution in the church.
ஏன் அப்படி ஒரு காரியம் நடந்தது போனது பாத்தீங்களா? ஆண்டவர் அங்க உபத்திரவத்தை அனுமதித்தார்.
So today if there are persecutions in the church,
இன்றைக்கு சபையில ஒருவேளை அப்படிப்பட்ட உபத்திரவம் காணப்படுமானால்,
do not fear about that.
அதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
Because God is allowing that persecution.
ஆண்டவர் அதை அந்த சபையில அனுமதித்திருக்கிறார்.
And when he allows that,
அதை நாம அனுமதிக்கும் பொழுது,
it is for the church to expand.
அது வந்து சபை வளர்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும்.
God, Jesus said, I will build the church.
இயேசு சொல்கிறார், நான் சபையை கட்டுவேன்.
And once the church is complete,
சபை முழுமை அடையும் பொழுது,
when all the ends of the world will hear the gospel,
பூமியின் எல்லா பகுதிகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு முடிந்த பொழுது,
Jesus is going to return back.
இயேசு திரும்ப பூமியில வரப்போகிறார்
to take his church to the air.
தன்னுடைய சபையை அவரோடு கூட எடுத்துக்கொள்ள முடியாது.
One day Jesus is going to come back very soon.
ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமியில வரப்போகிறார்.
Till that time we have a responsibility to spread the gospel to every part of the world.
அது வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை உலகத்தில் எல்லா பகுதியிலும் நம்ம அறிவிக்கக்கூடிய பொறுப்பு இந்த சபையில கொடுக்கப்பட்டிருக்கு.
Each of us are responsible for certain territory that you have been given.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நம்ம பொறுப்பாளர்களாக இருக்கிறோம்.
You may be in Dharampuri or Krishnagiri or some other villages, but that portion is your part where you need to spread the gospel.
ஒருவேளை நீங்க தர்மபுரியில கிருஷ்ணகிரியில வேற ஏதாவது ஒரு கிராம பகுதியில நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த பகுதிக்கு நீங்க தான் உத்தரவாதிகளாக இருக்கிறீர்கள்.
God is holding us all responsible to fulfill the great commission.
ஆண்டவர் தன்னுடைய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
I pray that God will help us and bless us.
ஆண்டவர் இதை செய்து முடிப்பதற்கு நான் உங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன்.
Let us be careful to do the work that God has given to us.
ஆண்டவர் நம்மிடம் கொடுத்த வேலையை செய்வதற்கு மிகவும் நம்ம கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும்.
God could have sent one angel and evangelized the whole world.
அவரால் ஒரு தேவதூதனை அனுப்பி உலகம் முழுவதும் சுவிசேஷம் அவரால் சொல்ல முடியும்.
But he chose us to be the bearers of the gospel message.
ஆனா அப்படி அவர் செய்யல. உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்.
Can we close our eyes for a word of prayer?
ஒரு நிமிஷம் கண்ணிலே மூடி
நம்ம. I want to pray for each one of you that you will be doing the work that God has for you.
நான் உங்களுடைய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருடைய பிரதான திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
I pray that you will be faithful in the mandate that God has given you.
இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த பிரதான திட்டத்தை செய்வதற்கு நீங்கள் உண்மையிலேயே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன்.
Heavenly Father, I pray for all the pastors who are sitting in this room.
ஆண்டவரே, இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
I pray for the wives and the families as well.
அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
Lord, you have given us a great mandate to do the gospel ministry.
ஆண்டவரே, இந்த அருமையான பொருளுக்கு நீர் ஆண்டவரே பிரதான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க.
Lord, we have to be a caring church, we have to be a learning church, and we have to be a worshiping church.
ஆண்டவரே, இந்த சபையானது ஒரு அக்கறையுள்ள சபையாக, கற்றுக்கொள்ளுகிற சபையாக, ஆராதிக்கிற சபையாக ஆண்டவரே நீங்க மாற்றுவீராக.
But more importantly, you want us to be an evangelizing church as well.
எல்லாவற்றுக்கும் மேலாக சபையானது சுவிசேஷத்தை ஆண்டவரே பிரபலப்படுத்துகிற ஒரு சபையாக இருக்க உதவி செய்யுங்க.
You have given us this good news. Lord, let us not be ashamed to speak the good news wherever we are.
இந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்கு நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு எல்லா பகுதியிலும் சொல்லுவதற்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுப்பீரா.
I pray, Lord, that you give us the boldness to speak your word wherever you have placed us and wherever you are going to take us.
ஆண்டவரே, நீர் எங்க வைத்திருக்கிறீரோ, நீர் எங்க கொண்டு செல்கிறீரோ, அங்கெல்லாம் ஆண்டவரே தைரியத்தோடு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உங்களுக்கு உதவி செய்வீராக.
We thank you for your word.
இந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி.
We pray that this bring forth lot of fruit in the life of the people.
ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரே கனிகளை கொள்வதற்காக நன்றியோடு போய் துதிக்கிறேன்.
In Jesus' name I pray.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
ஆமென்.